வணக்கம். முற்போக்கின் மறுபக்கம் நாம் எங்கே தவறினோம் என்ற இந்த புத்தகத்தை நீங்க எங்கிட்ட கொடுத்தப்போ இதோட தலைப்பே என்ன ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சுது. முற்போக்குங்கிற வார்த்தையை நாம எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் விஷயமா தானே பார்க்குறோம். ஆனால் அதோட மறுபக்கம்னு பேசும்போது நாம முன்னேற்றம்னு நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்கள்ல ஏதோ ஒரு தப்பு நடந்துகிட்டு இருக்கோன்னு ஒரு கேள்வி எழும்புது.
கரெக்ட். இந்த புத்தகத்தோட நோக்கமே நமக்கு பதில் சொல்றது கிடையாது.
ஓ,
மாறாக நம்மளையே கேள்வி கேட்டுக்க வைக்கிறது தான். நாம செய்யற ஒவ்வொரு மாற்றமும் நிஜமாவே முன்னேற்றம் தானா?
ஆமா.
இல்ல, நாம தெரியாமலேயே நம்மளோட அடிப்படை மனித மதிப்புகளை இழந்துட்டு வர்றோமா? இதுதான் இந்த புத்தகத்தோட மையமான கேள்வி.
அப்போ இது ஒரு அட்வைஸ் பண்ற புத்தகம் இல்லையா?
இல்லவே இல்ல. நம்ம வேகமான வாழ்க்கையில ஒரு நிமிஷம் நின்னு நாம சரியாத்தான் போயிட்டு இருக்கோமான்னு யோசிக்க வைக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி.
இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பட்ட விஷயம் என்னன்னா, இந்த புத்தகத்தோட கருத்தையும் கட்டமைப்பையும் உருவாக்குறதுக்கு ஆசிரியர் வந்து செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI-ய ஒரு கருவியா பயன்படுத்தியிருக்கார்.
ஆமா.
தொழில்நுட்பத்தோட தாக்கத்தை இவ்ளோ விமர்சனம் பண்ற ஒரு புத்தகத்துல தொழில்நுட்பமே ஒரு பங்கு வகிச்சிருக்குங்கிறது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இல்லையா?
நிச்சயமா, அதுவே ஒரு பெரிய விவாதம் தான்.
சரி, இந்த புத்தகத்தோட ஆழமான கருத்துக்களுக்குள்ள போலாம். முதல் பகுதியில ஆசிரியர் இன்னைய தலைமுறையோட ஒரு பெரிய சிக்கலை பத்தி பேசுறார்.
ஆமா, அவர் சொல்ற முதல் விஷயமே ரொம்ப ஆழமானது. இன்றைய தலைமுறையிடம் வேகம் இருக்கிறது, ஆனால் திசை இல்லைன்னு சொல்றார்.
வேகம் இருக்கு, திசை இல்ல.
ஆமா. இது கொஞ்சம் விளக்கமா பார்த்தா, சமூக ஊடகங்கள்ல நம்ம பாக்குற வாழ்க்கைய அப்படியே காப்பி அடிக்க முயற்சி பண்றோம். நல்ல சம்பளம், வெளிநாட்டு பயணம், விலை உயர்ந்த பொருட்கள்னு
ஒரு செக்லிஸ்ட் மாதிரி.
அதேதான், ஒரு செக்லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதை நோக்கி ஓடுறோம். இது ஏன் வாழ்க்கைன்னு நாம சொல்லிக்கிட்டாலும், உண்மையில அது நம்மோட விருப்பங்களா இல்லாம மத்தவங்களுக்கு காட்டுறதுக்கான ஒரு வாழ்க்கையா மாறிடுது.
அப்போ இந்த திசையில்லாத வேகம் அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது?
அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வெறுமை உருவாக்குதுன்னு ஆசிரியர் சொல்றாரு.
வெறுமையா?
ஆமா. ஏன்னா அவங்க அடையிற ஒவ்வொரு வெற்றியும் அவங்களுக்கு முழுமையான திருப்தியை கொடுக்கறது இல்ல. அடுத்த இலக்கை நோக்கி உடனே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க.
ஓ, புரியுது.
இந்த வெறுமைக்கான மூல காரணத்தை ஆசிரியர் அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல விளக்குறார். தன் தலைமுறையை மறந்தவன் வரலாறு படைக்க முடியாதுன்னு ஒரு முக்கியமான வரியை சொல்றார்.
இது கேட்கவே ரொம்ப கனமா இருக்கு. தன் தலைமுறையை மறப்பதுனா எதை அர்த்தப்படுத்துறார்? அப்பா அம்மா சொல்றத கேட்காததையா?
அது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. முந்தைய தலைமுறையோட அனுபவங்களை, அவங்க பட்ட கஷ்டங்களை, அவங்க கத்துக்கிட்ட பாடங்களை மொத்தமா நிராகரிக்கிறது. ஒரு மரம் அதோட வேர்களை வெட்டிக்கிறதுக்கு சமம்னு சொல்றார். வேறில்லாத மரம் சின்ன காத்துக்கே விழுந்துடும் இல்லையா?
ஆமா.
அதே மாதிரிதான் முந்தைய தலைமுறையோட அனுபவங்களுங்கிற அடித்தளம் இல்லாம ஒரு புதிய தலைமுறை சின்ன சின்ன தோல்விகளை கூட தாங்க முடியாம உடஞ்சு போயிடுது. இது அறிவுக்கும் அனுபவத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டமா மாறுது.
இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கே நமக்கு எந்த தகவல் வேணும்னாலும் விரல் நுனியில கிடைக்குது. இதனால எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு மனநிலை இயல்பாவே வந்துடுது.
கரெக்ட். ஆனா ஆசிரியர் இதை எப்படி பாக்குறாருன்னா, அவர் ரொம்ப அழகா சொல்றார். கூகுளில் தெரிந்தது அறிவு அல்ல, வாழ்க்கையில் கற்றதே அனுபவம்னு அழுத்தமா பதிவு பண்றார்.
ஓ,
கூகுள் நமக்கு ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கலாம், ஆனா வாழ்க்கை தான் அதை ஏன் செய்யணும் அல்லது ஏன் செய்யக்கூடாதுன்னு கத்துக் கொடுக்குது.
ஆமா. ஒரு உறவு ஏன் முறிஞ்சு போச்சு, ஒரு தொழில ஏன் தோல்வி அடைஞ்சோம்?
சரியா சொன்னீங்க. இந்த மாதிரி ஏங்கிற கேள்விக்கு கூகுள்ல பதில் கிடைக்காது. அந்த வலியை அனுபவிச்சு அதிலிருந்து கத்துக்கிறது தான் உண்மையான முதிர்ச்சி.
அப்போ அறிவை விட அனுபவம் பெருசுன்னு சொல்றாரா?
அப்படி இல்ல, ரெண்டும் ஒன்னோடு ஒன்னு சேரும்போது தான் ஒரு தலைமுறை முழுமையா வளரும்னு சொல்றார். அனுபவத்தை ஒரு சுமையா பார்க்காம அறிவுக்கு வழிகாட்டுற ஒரு கருவியா பார்க்கணும்.
அறிவும் அனுபவமும் இணையும் போதுதான் அந்த வேகம் சரியான திசையில போகும்.
அதேதான் இந்த தனிநபர் அடையாள சிக்கல். அடுத்ததா நம்ம உறவுகளையும் எப்படி பாதிக்குதுன்னு தான் புத்தகம் பேசுது.
ஆமா, அந்த பகுதிக்கு வரும்போது தலைப்புகளே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. பெற்றோர்களை சுமையாக நினைக்கும் புதிய தலைமுறைன்னு ஒரு தலைப்பு. இது ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டா இல்லையா?
மேலோட்டமா பார்த்தா அப்படி தெரியலாம், ஆனா ஆசிரியர் அதுக்குள்ள ஆழமா போறார். தனிப்பட்ட சுதந்திரம், அதாவது பர்சனல் ஃப்ரீடம்ங்கிற பேர்ல பெற்றோர்களோட ஆலோசனைகளும் அவங்க காட்டுகிற அக்கறையும் இன்னைக்கு கட்டுப்பாடுகளா பார்க்கப்படுது.
ஆமா, இது என் வாழ்க்கை என் முடிவுங்கிற மனநிலை ரொம்ப இயல்பாகிடுச்சு.
இதுல தப்பு இல்ல, ஆனா அந்த சுதந்திரம் பெற்றோர்களையே அந்நியப்படுத்துற அளவுக்கு போகும்போதுதான் சிக்கல் ஆரம்பிக்குது.
ஆனா சில நேரங்கள்ல பெற்றோர்களோட தலையீடு நிஜமாவே அதிகமா இருக்கிறதா இளைஞர்கள் உணர்றாங்களே. அவங்களோட நோக்கத்தை புரிஞ்சுக்காம எல்லாத்தையும் கட்டுப்பாடுன்னு சொல்றது சரியா?
இது ஒரு நல்ல கேள்வி. ஆசிரியர் இந்த இடத்துல ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்கிறாரு.
ஓ,
பெற்றோர்களோட கட்டுப்பாடுகள் பெரும்பாலும் அதிகாரத்திலிருந்து வர்றதில்ல, அது நம்ம பிள்ளைங்களை இழந்துடுவோமோங்கிற பயத்திலிருந்து வருதுங்கிறாரு.
பயத்தில் இருந்தா?
ஆஹா, ஆமா. வாழ்க்கையில பட்ட அடிகள், சந்திச்ச ஏமாற்றங்கள் தான் அவங்கள இவ்வளவு எச்சரிக்கையா மாத்திருக்கு. அந்த பாதுகாப்பு உணர்வை அடக்குமுறையா புரிஞ்சுக்கிறது தான் ரெண்டு தலைமுறைக்கு நடுவுல பெரிய விரிசலை உருவாக்குது.
அப்போ பெற்றோர்கள் தடையா பாதுகாப்பாங்கிற கேள்விக்கு பதில் அவங்க நோக்கத்தை புரிஞ்சுக்கிறதுல இருக்கு.
நிச்சயமா, அதுதான் முதல் படி.
இது பெற்றோர்கள் உறவுல மட்டும் இல்ல, கூட பறந்தவங்க உறவுலையும் பிரதிபலிக்குதுன்னு சொல்றாரு இல்லையா?
ஆமா, ஒரு காலத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் மாதிரி இருந்துச்சு.
ஆமா,
ஆனா இன்னைக்கு அது ஒரு ஒப்பீட்டு களமா, ஒரு கம்பாரிசன் ஃபீல்டா மாறிடுச்சு.
அதாவது யார் அதிகம் சம்பாதிக்கிறாங்க, யார் நல்லா இருக்காங்கன்னு.
அதேதான், யார் வெளிநாட்டுல இருக்கா, யாருக்கு பெரிய வீடு இருக்குன்னு, இந்த மாதிரியான அளவுகோள்கள் அந்த உறவோட ஆழத்தையே குறைச்சிடுது. ஒருத்தரோட வளர்ச்சி மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறத விட ஒருவித தாழ்வு மனப்பான்மையோ அல்லது பொறாமையோ தூண்டுது.
இது இன்னும் நட்பு சொந்தங்கள் வரைக்கும் நீழுதுன்னு நினைக்கிறேன்.
நிச்சயமா, நகர வாழ்க்கை நேரமின்மைன்னு பல காரணங்களை சொல்லி மறக்கப்பட்ட சொந்தங்கள்னு ஒரு கூட்டம் உருவாகுது. பண்டிகைகளுக்கு கூட ஃபோன்ல பேசுறது ஒரு கடமையா மாறிடுச்சு.
நட்பு வட்டாரத்திலையும் இதே நிலைமை தானே?
ஆமா, நட்புல இந்த நட்பு ஆழமானதா இல்ல பயன்பாடு சார்ந்ததா, அதாவது இஸ் இட் டீப் ஆர் டிரான்சாக்ஷனல்னு ஒரு கேள்வி ஆசிரியர் முன்வைக்கிறார்.
ஓ,
நமக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது மட்டும் தேடுற உறவா நட்பு மாறிடுச்சுன்னா அதோட உண்மையான அர்த்தமே போயிடுது.
இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான காரணம் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா?
ஆமா, அது நன்றி மறந்த உறவுகள். சின்ன சின்ன உதவிகளை கூட மறந்துட்டு போறது உறவுகளை மெதுவா சோர்வடைய செய்து ஒரு கட்டத்துல இல்லாமலேயே ஆக்கிடுது.
இந்த உறவு சிக்கல்கள்லிருந்து புத்தகம் நம்மளோட டிஜிட்டல் உலகத்துக்குள்ள நுழையுது. இந்த பகுதி தான் இன்னைய காலகட்டத்துக்கு ரொம்பவே பொருத்தமானதா இருக்கு.
கரெக்ட்.
எல்லாமே பொதுவெளி, தனி உரிமை எங்கேங்கிற கேள்வி நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கு.
ஆமா, ஆசிரியர் ரொம்ப தெளிவா சொல்றார், இன்னைக்கு நாம வாழ்க்கைய வாழ்றத விட வாழ்றத மத்தவங்களுக்கு காட்டுறதுதான் முக்கியமா இருக்குன்னு. ஒரு இடத்துக்கு சுற்றுலா போனா அந்த இடத்த ரசிக்கிறத விட அதை எப்படி போட்டோ எடுத்து என்ன கேப்ஷன் போட்டு ரீல்ஸ் பண்ணலாங்கிறது தான் மொத யோசனையா இருக்கு.
ஒரு நிகழ்வு நடந்ததாங்கிறத விட அது சமூக ஊடகங்கள்ல பதிவு செய்யப்பட்டதாங்கிறது தான் முக்கியமாகிடுச்சு.
அதேதான்.
இதோட உளவியல் தாக்கம் என்னவா இருக்கும்? ஏன்னா இது ஒரு சாதாரண பழக்கம் மாதிரி தானே தெரியுது.
இது சாதாரண பழக்கம் இல்ல, இது ஒருவரின் மதிப்பை தீர்மானிக்கிற அளவுகோலா மாறிடுச்சுன்னு ஆசிரியர் எச்சரிக்கிறார்.
எப்படி? லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் வெச்சா?
ஆமா, லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் ஷேர்ஸ் இதெல்லாம் தான் ஒருத்தரோட வெற்றியின் குறியீடா பார்க்கப்படுது. இதனால வாழ்க்கை ஒரு அனுபவமா இல்லாம தொடர்ச்சியா ஒளிபரப்பாகிற ஒரு காட்சியா, ஒரு பர்ஃபார்மன்ஸா மாறிடுது.
இதுல ஒரு பெரிய ஆபாயம் இருக்கு இல்லையா?
இருக்கு. நாம நம்ம வாழ்க்கையோட மகிழ்ச்சியான வெற்றிகரமான பகுதிகளை மட்டும்தான் பகிர்ந்துக்கிறோம்.
ஆமா, யாரும் அவங்களோட தோல்விகளையோ கஷ்டங்களையோ பெருசா போஸ்ட் பண்றதில்ல.
சரியா சொன்னீங்க. இத பார்க்கிற மத்தவங்களுக்கு அவங்க வாழ்க்கை மட்டும்தான் பிரச்சனையா இருக்கிற மாதிரியும்,
மத்தவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் ஒரு தோற்றம் உருவாகுது.
கரெக்ட். இது ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குது. ஆசிரியர் சொல்ற மாதிரி சமூக ஊடகங்கள் நம்மள பொய் சொல்ல வைக்கிறதில்ல, ஆனா முழு உண்மையும் சொல்ல விடாம தடுக்குது.
இந்த மனநிலை நம்ம தொழில் வாழ்க்கையையும் பாதிக்குதுன்னு சொல்றாரு. அது எப்படி?
முன்னாடியெல்லாம் ஒருத்தரோட வேலை அவரோட அடையாளம், அதுல ஒரு நிலைத்தன்மை இருக்கும்.
சரி.
ஆனா இன்னைக்கு வேலைங்கிறது கூட ஒரு காட்சி பொருளா மாறிடுச்சு. நான் என்ன வேலை செய்யறேங்கிறத விட அந்த வேலை சமூக ஊடகங்கள்ல பார்க்க எப்படி இருக்குங்கிறது முக்கியமாகிடுச்சு.
ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா?
சொல்லலாமே. ஒரு வேலை ரொம்ப சவாலா இருக்கு, ஆனா அதை பத்தி பெருமையா ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட முடியலன்னா அந்த வேலையை விட்டுட்டு பார்க்க நல்லா இருக்கிற இன்னொரு வேலைக்கு தாவர மனநிலை அதிகரிச்சிருக்கு.
ஓ, அப்போ இது ஒரு வேலையில நிலைச்சு நிக்கிற தன்மைய குறைக்குது.
நிச்சயமா குறைக்குது.
அப்போ இது எல்லாத்தையும் வச்சு முற்போக்குங்கிற வார்த்தைக்கே ஆசிரியர் ஒரு புதிய அர்த்தம் கொடுக்க வர்றாரு. அது என்ன?
அதுதான் இந்த பகுதியோட உச்சம். அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுறதும் எல்லாத்தையும் பொது வெளியில பகிர்றதும் முற்போக்கு கிடையாது.
அப்போ எதுதான் முற்போக்கு?
எதை புது வெளியில பேசக்கூடாது, எங்க மௌனமா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான முற்போக்குன்னு ஒரு புதிய வரையறைய படுறாரு. எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது உரிமைதான், ஆனா அது கட்டாயம் கிடையாது. இந்த முதிர்ச்சி தான் உண்மையான முன்னேற்றம்னு அவர் முடிக்கிறார்.
ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்து. இதிலிருந்து புத்தகம் பண்பாடு கலாச்சாரம்ங்கிற கடைசி பகுதிக்கு நகருது. உலகமயமாக்கல் காரணமா நம்ம அடையாளங்களை இழந்துட்டு வர்றோமாங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறார்.
ஆமா, வெளிநாட்டு கலாச்சாரங்கள் மேல இருக்கிற ஒரு வித மோகத்தால நம்ம உள்ளூர் மதிப்புகளையும் பழக்க வழக்கங்களையும் நாமளே குறைவா பார்க்க ஆரம்பிச்சிட்டோமான்னு கேக்குறாரு.
உடை, மொழி, உணவு பழக்கம் எல்லாத்துலயுமா?
ஆமா, எல்லாத்துலயும் மேற்கத்திய பாணியை பின்பற்றுறதுதான் முன்னேற்றம்னு ஒரு கருத்து பரவலா இருக்கு. அந்த மாற்றத்துல தப்பில்ல. ஆனா அந்த மாற்றம் நம்ம அடையாளத்தின் மேல இருக்கிற ஒரு வெட்க உணர்வுலிருந்து வந்தா அது ரொம்ப ஆபத்தானது.
அப்போ பண்பாட்டை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு எந்த மாற்றத்தையும் ஏத்துக்க கூடாதுன்னு சொல்றாரா?
இல்ல, கண்டிப்பா இல்ல. அவர் சொல்றது என்னன்னா, பண்பாடு என்பது ஒரு தடை அல்ல, அது நமது அடையாளம்னு ரொம்ப தெரிவா சொல்றார்.
ஓ, அடையாளம்னு சொல்றார்.
ஆமா, பண்பாட்டை ஒரு சுமையாவோ பழைய காலத்து விஷயமாவோ பார்க்காம அதுதான் இந்த பரந்த உலகத்துல நான் யாரு நம்மள நிலைநிறுத்துற ஒரு அடித்தளம்னு புரிஞ்சுக்கணும்.
வேர்களை பத்தி பேசின இடத்துக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு.
சரியா சொன்னீங்க. வேர்கள் மண்ணுல இருக்கிற மாதிரி பண்பாடு நம்ம வரலாற்றோட நம்மள இணைக்குது.
இதே மாதிரி அடக்கம்ங்கிற குணத்தை பத்தியும் பேசுறார். இன்னைக்கு அடக்கமா இருக்கிறது ஒரு பலவீனமா பார்க்கப்படுதே.
ஆமா, செல்ஃப் ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியமானதா கருதப்படுற இந்த காலத்துல அடக்கம் ஒரு தகுதி இழப்பா பார்க்கப்படுது. ஆனா ஆசிரியர் அதை வேறொரு கோணத்துல பாக்குறார்.
எப்படி?
அடக்கம் என்பது பலவீனம் அல்ல, அது ஒருவரின் உள்ளார்ந்த வலிமையின் வெளிப்பாடுன்னு சொல்றார். தன்னை எல்லா இடத்திலையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு மனநிலைதான் அடக்கம்.
அது பயத்திலிருந்து வர்றதில்ல.
இல்ல, அது முழுமையான தன்னம்பிக்கை மற்றும் முதிர்ச்சியிலிருந்து வர்றது. தனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்னு தெளிமா தெரிஞ்ச ஒருத்தரால தான் அடக்கமா இருக்க முடியும்.
ஆக இந்த புத்தகம் முழுக்க நாம பார்த்தா, முற்போக்குங்கிற பேர்ல நம்ம ரொம்ப வேகமா ஓடி நம்ம அடையாளத்தை, உறவுகளோட ஆழத்தை, வாழ்க்கையோட நிஜமான அனுபவங்களை இழந்துட்டு இருக்கோமோன்னு ஒரு பெரிய கேள்வியை முன்வைக்குது.
ஆமா, வாழ்க்கையை ஒரு காட்சியாகவும் உறவுகள் தேவைகளுக்காகவும் மாறிடுச்சான்னு நம்மள கேக்குது.
அப்போ இந்த புத்தகம் ஒரு தீர்ப்பை சொல்லுதா?
இல்ல, நிச்சயமா இல்ல. இந்த புத்தகம் எந்த பதிலையும் நம்ம மேல திணிக்கல, அது தீர்ப்பும் சொல்லல. ஆனா நம்ம வேகத்தை குறைச்சு நம்மள ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது. நாம முன்னேற்றம்னு நினைச்சிட்டு இருக்கிற பாதையில நாம எதையெல்லாம் விட்டுட்டு வர்றோம்னு நமக்கு ஒரு பட்டியல போட்டு காட்டுது. ஆசிரியர் இந்த புத்தகத்தை ஒரு இறுதி கேள்வியோட தான் முடிக்கிறார்.
அந்த கேள்வி நமக்கானதா?
ஆமா, நமக்கானது, உங்களுக்கானது, நம்ம ஒவ்வொருவருக்குமானது.
அந்த இறுதி சிந்தனை உங்களுக்காக. இந்த புத்தகம் முழுக்க நாம விவாதிச்ச எல்லா பிரச்சனைகளுக்கும் மையமா ஒரு கேள்வி இருக்கு. நாம் யாருக்காக வாழ்கிறோம்? நமக்காகவா, இல்ல மற்றவர்கள் பார்ப்பதற்காக, அவங்க கைதட்டுறதுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமா? இந்த ஒரு கேள்விக்கான நேர்மையான பதில் ஒருவேளை நாம் எங்கே தவறினோம் என்பதை நமக்கு காட்டலாம்.